الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ذلك ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب وقال أيضا لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم وقال تعالى فصل لربك وانحر صدق الله ولا نظير அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அன்று பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை உம்மத்துக்கு ஒரு பெரும் கயிறாக ரஹ்மத்தாக அல்லாஹு தஆலா ஏற்படுத்தியிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துடைய அனைத்து அமல்களையும் மிக அழகாக வழிகாட்டிவிட்டு சென்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கை இஸ்லாத்துக்கு முன்பு எப்படி இருந்தது என்பதை சென்ற ஒரு ஜும்மாவில் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது, ஞாபகத்தில் இருக்கலாம். ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை இஸ்லாத்துக்கு முன்பு இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்பு நபித்துவம் வழங்கப்படுவதற்கு முன்பு எப்படி இருந்தது என்பதை நான் இங்கு சென்ற வருடம் ஒரு குத்பாவில் உங்களோடு பகிர்ந்து கொண்டது ஞாபகத்துக்கு இருக்கும். தெளிவாளர்களே, ஷவால் முதல் வரை ஜுல்காதா இதோ நாம் சந்திக்க இருக்கும் ஜுல்ஹிஜ்ஜா இந்த மூணு மாதங்களும் அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரு மாலுமா இது அறியப்பட்ட ஹஜ்ஜுடைய மாதங்கள் என்பதாக குர்ஆன் இதை சொல்லியிருக்கிறது. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வல் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற கல்வியாவுடன் ஷவ்வால் முதல் வரை பெருநாள் நாளில் இருந்து ஹஜ்ஜுக்கு ஒரு மனிதர் பிரயாணம் செய்கிறார். ஜுல்காதா வந்துவிட்டது. இரண்டாம் தேதி செப்டம்பர் மாலையில் ஜுல்ஹிஜ்ஜாவுடைய முறையை நாம் காணிருக்கிறோம். ஹஜ்ஜுடைய காலம் வரும்பொழுது குர்பானுடைய அந்த அமலும் ஞாபகப்படுத்தப்படுகிறது. இந்த ரெண்டு சிறப்பான விஷயங்களை நாம் உள்ளடக்கியிருக்கிறோம். அல்லாஹு தஆலா முஸ்லிம் உம்மாவுக்கு மூன்று சிறப்பான மாளிகைகளை குர்ஆன்ல ஞாபகப்படுத்தியிருக்கிறார். ஒன்றாவது காபத்துல்லாஹ்
மூன்றாவது அடிப்படையில் கட்டப்பட்ட மஸ்ஜித் என்று அல்லாஹ்வுடைய ஞாபகப்படுத்துகிறார். அவர்கள் குறிப்பாக சொன்னதை அபு ஹுரைரா அவர்கள் சொல்கிறார்கள்,
المسجد الحرام والمسجد هذا ومسجد الاقصى انهم مسجدا لكم ورجلا بريانا سيبدا الاسلام عروه الى اندري வேற மக்களும் மக்கள் அடிப்படையில் இந்த நூலுடைய அந்தத்தை பெறமாட்டாது என்பதாக ஒரு முக்கியமான கூறையும் அவர்கள் இந்த உம்மத்துடைய அனைத்து விஷயங்களையும் மிக அளவாக வழிகாட்டிருக்கிறார்கள். அதில் ஹஜ்ஜையும் நபியவர்கள் மனசுக்கட்டும் என்று ஹஜ்ஜுடைய கடமைகளை என்னிடத்தில் படித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். பெருமானுடைய அனுஷ்டானத்தை எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒழுக்கங்களையும் அதை நபியவர்கள் கற்றுத்தந்தார்கள். இது ரெண்டையும் பேசுவதற்கு முன்பு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக இஸ்லாம் சம்பந்தமான விஷயங்கள் பேசப்படும் பொழுது இன்று மனிதர்கள் ஏராளமான தன்னுடைய பகுத்தறிவு இன்டர்நெட் கூடுதலாக ஈடுபடுத்தக்கூடிய ஒரு காலமாக நாம் இதை காண்கிறோம். இஸ்லாம் மனிதனுடைய பகுத்தறிவுக்கு அவருடைய இன்டலெக்டுக்கு அவருடைய அந்த புத்திக்கு ஆற்றலுக்கு அது தடை விதிக்கவில்லை. சிந்திக்க கூடாது, இதை பற்றி பேசக்கூடாது, இதை பற்றி விவாதிக்க கூடாது, இதை பற்றி குறையாக கலந்துரையாடக் கூடாது, இதற்கு தெளிவை பெற்றுக் கொள்ளக் கூடாது என்று இஸ்லாம் ஒன்றாலும் தடுக்கவில்லை. ஆனால் வெறுமனே பகுத்தறிவுக்கு மாத்திரம் அக்களுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹ்வுடைய கட்டளை புறம் தள்ளுவதை இஸ்லாம் நிராகரிக்கின்றது. இதுதான் ஆக முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டியது. ஹஜ்ஜையும் ஒரு மாதையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சில சந்தர்ப்பத்தில் அந்நியர்களுடைய கேள்விகளுக்கு நாம் ஆளாக வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு நாம் விடை கொடுத்துக் கொள்ள முடியுமா என்ற சந்தேகமும் எங்களிடத்தில் ஏற்படுகிறது. அதனால் முதல் முதலாக உலகத்தில் மூணு அடிப்படைகள் இருக்கிறது என்றுமே ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்றாவது மனிதர்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த சென்சஸ், அல்லாஹ் ஐந்து புலன்களை கொடுத்திருக்கிறார். கண்ணை கொடுத்திருக்கிறான், காலம் கொடுத்திருக்கிறான், நாவை கொடுத்திருக்கிறான், மூக்க கொடுத்திருக்கிறான், கையால தொட்டு நுகரக்கூடியதை கொடுத்திருக்கிறான். கண்ணால பாக்குறோம், காதால கேட்கிறோம், நாவால ருசிக்கிறோம், மூக்கால ருசிக்கிறோம், அதை நுகர்கிறோம், கையால தொட்டு பார்க்கிறோம். இது ஐம்புலன்கள், சென்சஸ். இதுக்கப்பால் அல்லாஹ் அக்ல கொடுத்திருக்கிறான், இன்டர்நெட் புத்தியை கொடுத்திருக்கிறான். இதையும் பயன்படுத்த அல்லாஹ் அனுமதித்திருக்கிறான். இதுக்கு மேல அல்லாஹ் உன்னை வைத்திருக்கிறான், அதுதான் வழியாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதாக இருக்கிறது. உலகத்தில முஸ்லிம்கள் 200 கோடி முஸ்லிம்கள் வாழ்றதாக இருந்தால் இந்த முஸ்லிம்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய பாக்கியம் இந்த வகை உடைய அறிவு. வகை முஸ்லிம்களை வழிகாட்டுகிறது. இந்த முறையில் தான் நடக்க வேண்டும் என்று சொல்கிறது. பகுத்தறிவு என்ன சொல்லுது? ஒருவன் ஒரு காலத்துல சொன்னான், உடன் பிறந்த தங்கச்ச தானே நான் முடிச்சு கொள்றது நல்ல, நான் ஏன் ஒரு புறத்திய போயிட்டு முடிக்கணும் சொன்னாங்க. அப்ப பகுத்தறிவுக்கு இதுக்கு ஒரு சட்டம் கிடையாது. ஆனா வகை ஒரு சட்டத்தை சொல்கிறது. ஏன் முடிக்க கூடாது? தான் பிறந்த குழந்தையுடன் தன்னுடைய பகலையை முடிக்க கூடாது, தன்னுடைய சாட்சியை முடிக்க கூடாது, தன்னுடைய சகோதரியை முடிக்க கூடாது என்று அது வகைதான் அறிவிக்கவே தவிர இந்த பகுத்தறிவு அதுக்கு எந்த சட்டமும் விற்க மாட்டாங்க. நாட்டுக்கு நாட்டு, மனிதனுக்கு மனிதன், அவருடைய சிந்தனைக்கு சிந்தனை அது வித்தியாசமாக இருக்கு. அதனால் கண்ணியமானவர்களே, நாம் முக்கியத்துவம் அல்லாஹுடைய வகைக்கு கொடுப்போம். அல்லாஹுடைய வகையவர்க்கு எல்லா காலத்திலும் பொருத்தமான விஷயங்களை மிக தெளிவாக முன்வைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஹஜ்ஜும் இந்த குர்பானும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல்கள். அல்லாஹ்வுடைய விருப்பமான இந்த அமல்களை வெறுமனே எங்களோட புத்தியை பயன்படுத்தி நாம் இதை தட்டி கழித்து விடாமல், ஷைத்தானுடைய வலையில் சிக்கி விடாமல், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதிக்கும் தன்மை உள்ளவர்களாக மாற வேண்டும். அதற்கு ஒரே ஒரு வழிதான், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடுதல். வழிபடுதல் ஆகப்பெரிய கருவிகளான சோதனைகள். இந்த வழிபடுதல் ஒரு மனிதனிடத்தில் வரும் என்றால் நிச்சயமாக
அதை விட ஒரு பாக்கியம் பிறந்து இருக்க முடியாது. அதனால் எங்களுடைய வாழ்க்கையில ஆக முக்கியமாக நாம் கடைபிடிக்க வேண்டியது வழிபடுதல். சரி, முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு கதை, உயிர் கருதி அவர்கள் எவ்வளவு வாழ்ந்தார்கள், நவியவர்களை சந்திக்க மதீனாக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் தாய் சுகீனமாக இருக்கிறார்கள். தாய்க்கு ஊழியம் செய்வதா, நபியை வந்து பார்ப்பதா என்ற இந்த ரெண்டு நடமாட்டம் வந்த நேரம் நபியுடைய தூது அவர்களுக்கு போனது, நீங்க என்ன பார்க்கறத விட நீங்க சகாவியாக மாறுவதை விட நபிக்கு வழிபட்டு அல்லாவுக்கு வழிபட்டு உங்களோட தாய்க்கு ஊழியம் செய்வதுதான் உங்களுக்கு மேலானது. அதற்கு அந்த சகாவி வழிபட்டார்கள், அவர்கள் வரவில்லை, ஒய்சல் கருணை வரவில்லை, சகாவியாக மாறவில்லை. அந்த 100,000 சகாவிகள் பள்ளியில் அவர்கள் சேர்க்கப்படவில்லை. ஆனால் அல்லாவிடத்தில் விருப்பமான நேர்த்தமான அடியாராக மாறிவிட்டார்கள். காரணம், வழிபடுதல். வழிபடுதல் என்பது அது அல்லாஹ்வும் குரானும் என்பதை மிகவும் முக்கியமான ஒரு கருவியாக மார்க்கத்தில் அதை சொல்லி தந்தது. அதனால் கனிவார்கள், நாம் எங்களுடைய பகுத்தறிவை, எங்களுடைய ஐம்புலன்களை, எங்களுடைய சிறுத்தை, எங்களுடைய இன்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்கள் குரானுக்கும் ஹதீஸுக்கும் முரணாக வருவோம். குரானுக்கும் ஹதீஸுக்கும் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய அந்த அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஈமான், அந்த உமர் ரழியல்லாஹு அவர்களுக்கு இருந்த ஈமான், அந்த ஆயிஷா ரழியல்லாஹு அவர்களுக்கு இருந்த ஈமான், அந்த சுமையா ரழியல்லாஹு அவர்களுக்கு இருந்த ஈமான், அந்த அபூதர்ரா அவர்களுக்கு இருந்த ஈமான், அந்த ஹுதைபுல் அர்த்துக்கு இருந்த ஈமான், அந்த அப்பாப் ரழியல்லாஹு அவர்களுக்கு இருந்த ஈமான், அந்த பிலால் ரழியல்லாஹு அவர்களுக்கு இருந்த ஈமான், அந்த பரீரா ரழியல்லாஹு அவர்களுக்கு இருந்த ஈமான், அந்த உம்மு ஷரீஃப் ரழியல்லாஹு அவர்களுக்கு இருந்த ஈமான் ரழியல்லாஹு அன்ஹும் ரழியல்லாஹு அன்ஹா அன்ஹுல்ல அவர்களுக்கு
தொப்பியோட போகிறார். யாராக இருந்தாலும்
அவருக்கு கல்வி போகும். அதுக்கு ஒரு சொல் நாட்டில் ஒரு ஆர்மி நேவி அவருடைய போர்சஸ்க்கு ஒரு அட்டாயர் உடுப்பிருக்கு. ஒரு சில சர்ச் அதனுடைய பாதத்துக்கும் நன்சும் அவர்களுக்கு ஒரு ஆள் இருக்கு. அந்த போறதுக்கு சில ஒழுக்கம் இருக்கு. உலகத்துல ஆபரேஷன் செய்வதற்கு போறதுக்கு டாக்டருக்கும் ஒரு முறை இருக்கு. இல்ல என் வைஃபுடைய அந்த பிரெக்னன்சியை பார்க்கணும்னா அந்த கணவனுக்கு போறதுக்கு சில ஒழுங்குகள் இருக்குது. உலகத்துல ஆடை என்பது ஒரு முக்கியமானது. நினைச்ச மூக்கு யாரும் எதையும் செய்வதற்கு முடியாது. அதுக்கு ஒரு ஸ்கூல் இருக்கின்றாலும் ஒரு மண்டஸ்தூரி இருந்தாலும் ஒரு கிண்ட கார்டு இருக்கின்றாலும் அது எங்க போறாலும் அந்த ஆடையை பேசக்கூடிய ஒரு ஒழுக்கம் இருக்கிறது. அதுதான் இஸ்லாமும் சொல்லுது. இஸ்லாம் புதிதாக ஆடை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை என்பதை எல்லாருக்கும் அது உணர்த்த வேண்டும். மச்சிருக்கு மச்சிறு தூர என்று நான் முஸ்லீம் கொண்டு வரக்கூடிய நேரத்துல என்ன இவர மச்சிருல எல்லா இடத்துக்கும் நீங்க கொண்டு போகலாம். மச்சிருக்கு குளிர்வு கடமையான ஒருவருக்கு உள்ளுக்கு வர்றதில்லை. ஒரு பெண் மென்சுடைய நேரத்தில் உள்ளுக்கு வாரதில்லை. ஒருவர் அசுத்தமான நிலையில மச்சிருக்கு வாரதில்லை. எந்த அளவுக்குன்னா வெங்காயத்தையும் வெள்ளக்கூடையும் சாப்பிட்டுட்டு அந்த துர்வயாதையோடு வரக்கூடியவரை என்ன மச்சிருக்கு கொண்டு வர வேண்டாம், அவரை கவருக்கு கொண்டு போங்க நம்பி அவர்கள் சொன்னார்கள். சில டிசிப்ளின் மச்சிருக்கு இருக்குது. அந்த டிசிப்ளினை பேணி கொண்டு இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் கலந்துரையாடக்கூடிய சில சந்தர்ப்பங்களை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கு முதல் முஸ்லிம்கள் என்ன செய்யணும்னா ஒரு பொது இடத்துல எப்படி கல்யாணத்துக்கு எப்படி எங்களுடைய ஃபங்க்ஷன்களுக்கு எப்படி எங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் ஒரு இடத்துல எடுத்து செய்கிறோமோ ஒரு ஹால் எடுத்து செய்கிறோமோ இதுக்கும் நாங்கள் கொஞ்சம் சமூகத்துல ஸ்பெண்ட் பண்ணி மச்சித் இதை பொறுப்பெடுத்து மக்களுடைய நிர்வாகிகள் ஊர் மக்கள் முக்கியஸ்தர்கள் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பௌத்த இந்து கிறிஸ்தவ மக்களுக்கு இஸ்லாம் என்றால் என்ன என்பதை அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை பற்றி ஒரே சந்தேக கண்ணோடு மீடியாவும் பேப்பரும் பத்திரிகையும் கூகுளும் யூடியூபும் உலகம் எல்லாம் பேச கண்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல எங்களோட கடமைப்பாடு இருக்கிறேன். அதை நாம் முறையாக முன்வைக்கணும். அந்த கடமையை நிறைவேற்றும் முகமாக ஜெயத்துள்ளமாக ஆறு கிரந்தங்களை முன்வைத்திருக்கிறது. மிக சிறப்பாக அழகாக சிங்கள மொழியில் மச்சித் ஏன் என்ற ஒரு தலைப்பில் எழுதியிருக்கிறோம். இந்த நாட்டில் மதுபானம் லிக்கபார் இவை 100,000 இருக்கையிலும் உண்டா, லைசன் இல்லாம எத்தனை லிக்கபார் இருக்கையிலும் உண்டா, முஸ்லிம்கள் 20 லட்சம் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு ஏன் ஒரு 3000 மசித் இருக்கக்கூடாது, அதில் என்ன தீவிரவாதம் நடக்கிறா, அந்த மனிதர்களை உருவாக்குவது நடக்கிறா, அப்பதான் அவர்கள் சொல்லுவார்கள் உங்களோட மசிதை கொஞ்சம் பார்க்கணும். அந்த மசிதை பார்க்கறதுக்கு அவர்களை கூட்டிடுவாங்க. அதுக்கு ஒரு டிசிப்ளின் ஏற்படுத்துங்க. குறிப்பிட்ட மசிதிகள் அதுக்கு கொழும்பு கொழும்பு சிட்டி என்று சொன்னா அதுக்கு ஒரு 2-3 மசிதை இந்த மசித் பெடரேஷன் அது அடையாளம் காணலாம். என்ன சொல்லலாம், அதுக்கு கைட்லைன் கொடுக்கலாம். இந்த மசூராவுடன் அந்நியர்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவர்கள் யூனிவர்சிட்டி மாணவர்கள் இவர்கள் வந்து எங்களை மசிதிகளை பார்க்கும் பொழுதுதான் இதுல எப்படி ஆத்மீக வளர்ச்சி நடக்குது. ஒரு நேரத்தில் கிரௌட் இல்லாத நேரத்துல ஜும்மால வந்து எல்லாத்தையும் நிரப்பிட்டா ஜும்மா மாணவர்களுக்கு இடம் இல்லாத நேரம் ஒரு கிரௌட் இல்லாத ஒரு நேரத்துல அவர்களை கொண்டு ஒரு வெளியில் ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து அவர்களுக்கு இது அளவாக இந்த விஷயங்களை நாம் முன்வைக்கிறதுக்குள்ள சந்தர்ப்பமாக இருக்கும். மஸ்ஜித் ஏன் நாம் பொறுமான செய்கிறோம். கனிமான சமூகத்தில் தெரியாமலே எங்களுடைய முதல் புத்தகம் சுபானந்தா சரியான வரவேற்பு பெற்றிருக்கிறது. இதுவரைக்கும் நியர்லி 40,000 புக்ஸ் இவை தமிழில் வந்திருக்கிறது. சிங்களத்தில் தான் நாங்கள் முதலாவது எடுத்திருக்கிறோம். சிங்களத்தில் இது மாமிசத்தை பற்றி நாங்கள் பேசுகிறோம். வேர்ல்ட் கான்செப்டை பற்றி பேசுகிறோம். இந்தியாவுடைய மாமிசத்தை பற்றி பேசுகிறோம். இலங்கையுடைய மாமிசத்தை பற்றி பேசுகிறோம். இதுல எதுவே குரானுடைய ஆயத்துகள் அதிகல்ல, லாஜிக்கலி சயின்டிபிக்கலி ஒவ்வொருவருடைய அடிப்படையில் இந்த விஷயம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதே போல பெண்களுடைய நிகாப் பெண்களுடைய வருடம், பெண்களுடைய ஆடை, இது சம்பந்தமாக தேவையில்லாத பலரும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட விமர்சனங்கள், அதற்கு அளவான கருத்துகள் இந்த நாட்டுக்கு வந்த நன் அவர்கள் எப்படி வந்தார்கள், டச்சுடைய காலங்களை எப்படி அவர்கள் அணிந்திருந்தார்கள், இன்றும் அது எப்படி இருக்கிறது, நியூ கல்ச்சர், இது எப்பொழுது அறிமுகமானது, அதனால் என்ன நாட்டங்கள் உண்டாகிறது. அஞ்சு வயது புள்ளைய அந்த புள்ளையுடைய அழகை பார்த்துட்டு, அந்த உள்ளுடைய அந்த நிறத்தை பார்த்துட்டு, அந்த புள்ளையுடைய அந்த கவர்ச்சியை பார்த்துட்டு, அந்த புள்ளை அநியாயம் செய்யக்கூடியவர் அமெரிக்காவில் இலங்கையில் இருக்கிறார். அஞ்சு வயது, ஆறு வயது, ஏழு வயது புள்ளைய அதனுடைய கவர்ச்சியை எப்படி நாசப்படுத்துகின்றேன் என்ற, அது இந்து மதத்துல, அது கிறிஸ்டியன்ஸ்க்கு, அது ஜூயிஷாக இருக்கலாம், அது பௌத்தர்களாக இருக்கலாம், பௌத்தர்களுடைய அந்த அவர்களுடைய அந்த நிகாய புத்தகங்கள்ல எப்படி ஆடை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமானங்களே, அப்படி ஒரு புத்தகத்தை நாம் வெளியிட்டிருக்கிறோம். ஜியாத், ஜியாத் என்று சொல்லும் பொழுது அதுல பலவிதமான சந்தேகங்களை ஜியாத் சம்பந்தமாக எழுந்திருக்கிறார்கள். அதுக்கு ஜியாத் என்றால் என்ன, அது தாய்லாந்தா இல்லை, தாலிபான் என்றால் இல்லை, உலகத்துல இந்த முஸ்லிம்களா உலகத்துல எல்லாத்தையும் கொள்வதற்கு இருக்கிறார்கள், ஹிட்லர் கொள்ளவில்லையா, சாலியா கொள்ளவில்லையா, உலகத்தில் அட்டகாசங்கள் நடந்த தொலைகள் கொலை இல்லையா என முஸ்லிம்கள் மட்டுமா தீவிரவாதத்தை பரப்புகிறார்கள் என்பதை, அதை அது குஷேனுடைய அந்த கிறிஸ்தவர்களால் எப்படி அழிவு நடந்தது என்பதை எல்லாம் அதுக்கு ஒரு காட்சி சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் ஆபத்தரின் அழிவு, உலக மகாயுத்தம், இரண்டாம் மகாயுத்தத்தில் கோடான கோடி மக்கள், ஆறு கோடி தாண்டக்கூடிய அளவுக்கு மக்கள் கொல்லப்பட்டதை அடிப்படையில் ஒரு புத்தகம் தான் மாமிசம். இன்னைக்கு மாமிசம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அதுல எடுத்த எடுத்து பேசுறது என்ன, மாமிசம் என்னவோ முஸ்லிம்கள் மட்டும்தான் உலகத்தில் சாப்பிடுறது போல பேசப்படுகிறது. இந்த புக்கை நீங்க எடுத்து படிச்சீங்களா, இந்த புக்கை ஒரு நான் முஸ்லிம்க்கு கொடுத்துருக்கீங்களா, ராவய கொள்கையை சேர்ந்த ஒருவருக்கு இந்த கொடுக்கப்பட்ட நேரத்துல அவர் சொல்கிறார், இந்த புக்கை நீங்க எனக்கு முன்பு தந்திருந்தீங்கன்னா நான் ஒரு நாள் இந்த மாமிசத்தை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருக்கேன். இதுல நாங்க ஒரு ஒரு தடுத்து தெரிஞ்சிருக்கிறோம், உலகத்துல மாமிசம் உண்ணக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை என்ன, எண்ணிக்கை என்ன, மீன் சாப்பிடக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை என்ன, உலகத்துடைய அந்த யுஎன் ரிப்போர்ட்டின் படி அது அது per capita consumption of meat 43.1%. அதுல அதுல மீன் சாப்பிடக்கூடியவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அதை இதைவிட குறைவான ஒரு தொகையாகத்தான், 19.7 ஆக தான் அது காட்சி அளிக்கிறது. இது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் சாப்பிடப்படுகிறது எந்த அளவுக்கு சாப்பிடப்படுகிறது என்பதை நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது அதனுடைய 300 பில்லியன் கிட்டத்தட்ட அதனுடைய அந்த தொகை மாமிசம் சாப்பிடக்கூடிய அந்த எண்ணிக்கையை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த அளவுக்கு மாமிசம் உலகத்துல உண்பது என்பது முஸ்லிம்கள் மாத்திரமா என்ற ஒரு கேள்வியும் இங்கு தெளிவாக முன்வைக்கப்படுகிறது. கனிமாமங்களை இது உள்நாட்டை எடுத்துக்கொள்வீர்கள் சொன்னால், உள்நாட்டுல இலங்கையில 300க்கும் மேற்பட்ட அந்த ஸ்லாட்டரிங் சென்டர்ஸ் இருக்குது, 300க்கும் மேற்பட்ட ஸ்லாட்டரிங் சென்டர்ஸ் இருக்குது. ஒரு நாளைக்கு சுமார் இலங்கையில 5000 மாடுகள் அறுக்கப்படுகிறது. 5000 மாடுகள் அறுக்கப்படும் அதே நேரத்துல ஒரு வருஷத்துல 12 நாட்கள் இந்த கோயிலுக்கு தவிர மற்ற நாட்கள் அறுக்கிறதுக்கு அனுமதி இருக்குதுன்னு சொன்னா 5350 நீங்க பெருக்குன்னா அதை 17,50,000 கிட்டத்தட்ட மாடுகள் அறுக்கப்படக்கூடிய ஒரு எண்ணிக்கையை வருஷத்துல நாம் பார்க்கிறோம். இது 17,000,000 மாடுகள் ஒரு வருஷத்துல அறுக்கப்படக்கூடிய நேரத்துல கொஞ்சம் காலத்துக்கு விட்டு வச்சீங்கன்னா இந்த நாட்டுல மனிதர்களை விட மாடுகளாக ஓடி விடுவார்கள். இது இப்படியான ஒரு தத்துவ ரீதியான ஒரு விஷயத்தை இங்கு முன்வைத்திருக்கிறோம். 150 கிலோ உள்ள ஒரு ஒரு மாடை 150 கிலோ உள்ள மாடை 5000 நீங்க பெறுகிறீர்கள் சொன்னா கிட்டத்தட்ட அதை ஒரு 750 சொல்லுங்கள் பெற்று அதை 100,000 அதை கிலோகிராம் உள்ளதாக மாறுகிறது. இந்த அளவுக்கு ஒரு கிலோகிராம் உள்ளது வெறுமனை முஸ்லிம்கள் மாத்திரமா சாப்பிடுகிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் இதுல கேட்கப்பட்டிருக்கிறது. நாய்க்கு வெளியில் வளர்க்கக்கூடிய நாய்க்கு கொடுக்கப்படுகிறது, எங்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய தூக்கு கொடுக்கப்படுகிறது, ஆணிக்கு தான் இது கொடுக்கப்படுகிறது. உலகத்தில் ஏராளமான அவர்கள் உட்கொள்கிறார்கள் இந்த மாம்சத்தை. இந்த மாம்சம் இப்படி பரவலாக உலகத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுதும் இது எவ்வளவு பெறுகிறாக அதை காட்சி அளிக்கிறது. உள்நாட்டில் வரக்கூடிய பால் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, உள்நாட்டுடைய பால் எடுத்தீங்கன்னு சொன்னா, உள்நாட்டுல பால் தேவையாக இருந்தால் அது பால் வளர்த்துதான் ஆக வேண்டும். மால் இல்லாமல் பாலை யாரும் எடுக்க முடியாது. பால் அதை உருவாக்குறதுக்கு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த தொழிலை நீங்க இங்க அறிமுகப்படுத்தணும் என்று சொன்னா, அது நிச்சயமாக அதுக்கு பல செலவழிக்கப்படும். அதை அதை ஒரு காலம் வரைக்கும் தான் அது பால் கொடுக்கும். அது முட்டி போட்டதுக்கு பிறகு பால் கொடுத்து ஆரம்பிக்கும் சொன்னா ஒரு 3-4 வருஷம் தான். அவன் 7 வயதை அடையும் பொழுது அது பால் கொடுக்கறத நிறுத்திட்டா, அதன் பிறகு இது அழுக்க முடியாது என்று வந்து சொல்லி சொன்னா என்ன நடக்கும்? இதால பெரிய பாதிப்பொண்டு ஏற்படும். இந்த தொழிலை செய்ய இயலாத ஒரு நிலைமையை நாம் இந்த நாட்டில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்தியாவை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, இந்தியாவுடைய அந்த தொழில் எடுத்தால் இந்தியாவில் ஆகக்கூடிய கோழியாக இந்தியாவுடைய இந்த ஒரு தொழிலாக கருதப்படுகிறது. உலகத்தில் ஆகக்கூடிய ஒரு எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்தியாவில தான் இந்த மீன் எக்ஸ்போர்ட் வந்து நடக்கிறது. எங்களை உள்நாட்டில் எடுத்துக்கொண்டீங்கன்னா, மீன் தேவைன்னு எடுத்துக்கொண்டா, இது குறையக்கூடிய அந்த அது அது தம்பையாக இருக்கலாம், ஈஸ்வரியாக இருக்கலாம், பிசாஸாக இருக்கலாம், மெக்டோனல்ஸாக இருக்கலாம், மாடுகள் சர்வசாதாரணமாக இதை இன்று நீங்க சர்வசாதாரணமாக இந்த நாட்டை பார்க்கலாம். ஹேர் பேக்ஸ், அவை நெருசலிப்பு, இன்னும் இவைகள் எல்லாம் இந்த பெருசாக இருக்கலாம். பல வகையான உற்பத்திக்காக பார்த்தீங்கன்னா, அவை இந்த மாட்டுடைய தோலாக தான் செய்யப்படுகிறது. எல்லாத்தையும் அதிகமாக இது பஞ்சலைகள் இருக்கக்கூடிய ரமன் அளிக்கக்கூடிய அவர்களுடைய இவைகள் பார்த்தீங்கன்னு சொன்னாலும், தண்ணீர் இருந்தோம் பிறாருடைய நாளில் பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய ஒவ்வொரு இதிலையும் தோல்வியைகளுக்கு தான் அவர்களுடைய அந்த ரமன்கள் இவைகள் எல்லாம் தயாரிக்கப்படுகிறது. இப்படி நீங்க தத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக மேலாண் சமூகங்களை தெரியாதேன், இது நிப்பாட்டப்படக்கூடிய ஒன்றல்ல. இஸ்லாம் கட்டாயமாக பாலை சாப்பிட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் நாம் இதுக்கு சில வழிமுறைகளை, சில ஒழுக்கங்களை, சில வழிகாட்டல்களை அழகாக முன்வைத்திருக்கிறோம். உலகத்துல மனிதர்கள் திரும்பினால், நாங்கள் இல்ல, நாங்கள் வந்து எந்த ஒரு உயிரினத்தையும் நாங்கள் கொல்ல மாட்டோம் என்று வைத்துக்கொள்வீர்கள் சொன்னா, விவசாயம் அப்படி செஞ்சு ஒரு மரத்தறிய சாப்பிடுவதாக இருந்தாலும், வீட்டுக்கு முன்னுக்கோ அதுக்கு ஒரு ஏற்பாடு செய்து, எந்த விதமான ஒரு திருமியையும் தொண்டை ஒரு ஒரு உயிரை அதை அழிக்காமல், பூச்சிகளை அழிக்காமல் ஒரு மனிதனுக்கு விவசாயம் செய்ய ஏதுவாக இருந்தால்தான் இது சாத்தியமாகும். தவிர இந்த அளவுக்கு விவசாய உலகத்தில் முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்துல, வெஜிடபிள் நீங்க சாப்பிடணும் என்றாலும், எத்தனை பூச்சிகளை கொண்டதுக்கு பிறகுதான் இதை நீங்க சாப்பிடணும். ஒரு குடும்பத்துல 10 பேர் இருக்கிறாங்கன்னா, ஏதாவது சாப்பிடுறதா இருந்தா, எத்தனை உயிர்கள் கொள்ளணும், அது 1000 விதான போட்டா தான் சாப்பிட முடியும். ஆனால் ஒரு ஒரு விதாலும் அது அதை ஒரு 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 உயிர் தான், ஒரு மாடும் ஒரு உயிர் தான். அப்படி தத்துவ ரீதியாக பார்க்கும்போது, நிச்சயமாக இது உலகத்துல சாதியமற்ற ஒன்று என்பது மிக அழகாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. மேலாண் கனிவான சகோதரர்கள் எப்படியாகவே, இந்த புத்தகம் இதுவரைக்கும் 40,000 மேல இது விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இந்த விஷயத்தை அல்ஹம்துலில்லாஹ், இதுவரைக்கும் எனக்கு தெரிய ஒருவருந்தாலும் இந்த புத்தகத்தை இது 2-3 வருஷமாக இதனால் பிரிண்ட் பண்ணி மக்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பௌத்தர்களுக்கு கொடுக்கிறோம், அவர்கள் இதை படிக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம், நான் இந்த ஜும்மாவுக்கு வருகிறேன் சொன்ன பொழுது, இது ஹஜ்ஜுடைய காலமாகவும் இருக்கிற காரணத்தினால் இதை நான் வெளியில் வைக்குமாறு சொல்லியிருக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்நியர்களுக்கு இதுல ஒரு செட் ஆஃப் புக்ஸ் எடுத்து, ஒரு 6 புத்தகத்தை எடுத்து, அதுல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை எடுத்து பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இதெல்லாம் சொல்லிருக்கிறோம். லோகபுத்தாவுடைய அந்த காலம் அது இந்தியாவுடைய காலம். அவருடைய அந்த காலத்துல பிராமணர்கள் அந்த பிராமணர்கள் வந்து அவர்கள் பலி கொடுக்கிற மாட்டை பலி கொடுக்கிற பழக்கம் அவர்களிடத்தில் இருந்தது. ஆனால் அவர் லோகபுத்தா அவர்கள் அதை நிராகரிக்கவில்லை, அதற்கு எதிராக தன்மை செய்யவில்லை. அவர் சாப்பிடுங்க, அவர் சாப்பிட்டாரா இல்லையா அது ஒரு சந்தைக்குரிய விஷயம், இல்ல அவர் சாப்பிட இல்லை என்று வைத்துக் கொண்டாலும் அவர் அதை ஓடிக்கொண்டு சண்டை செய்யக்கூடியவராக இருக்கவில்லை. அதனால் இன்றே இந்த நாட்டில் ஒரு வகையான சுயேச்சம் உண்டாகிக் கொண்டு வரக்கூடிய காலத்துல நாம் என்ன செய்யணும் என்பதை ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டு இந்த புத்தகங்களை சிங்கள மொழியில் உங்களுக்கு புரிந்து பண்ண வேண்டுமோ தாராளமாக நான் நினைக்கிறேன். அந்த ஊரையே பௌத்த மதத்திலிருந்து தாக்கல் பக்கமாக இந்த உண்மைகள் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆசிய கண்டத்துல பௌத்த நாடுகள் இருக்கக்கூடிய அது இந்தோனேஷியா இருக்கலாம், ஆப்கானிஸ்தான் இருக்கலாம், மாலையா இருக்கலாம், அங்குள்ளவர்கள் முஸ்லிம்களாக மாறினார்கள். அது எப்படி யுத்தத்தால் மாறினார்களா அவர்கள் இஸ்லாமை பற்றி அறிமுகப்படுத்தப்பட்டு இஸ்லாமை பற்றி அவர்கள் தெரிந்து கொண்டு மாறினார்களா என்ற இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த புத்தகத்தில் தரப்பட்டிருக்கிறது. அதனால் கண்ணியமானது இந்த சிறப்பான அஜுடைய மாதத்தை முன்னோக்கி கொண்டிருக்கக்கூடிய நானும் நீங்களும் சில ஒழுங்குகளை நாம் கட்டாயம் பேர வேண்டும். அதற்கு சில நாம் வழிகாட்டல்களை கொடுத்திருக்கிறோம். மிருகங்களுக்கு எச்சந்தர்ப்பத்திலும் எவ்வித நோயிலும் ஏற்படாத அது பார்த்துக் கொள்ளும் அவர்கள் மிருக வகை கவியவர்கள் இஸ்லாமில் தடுக்கிறது. உறுதியா என்பதை இஸ்லாமில் முக்கியமான ஒரு வழக்கமாக இருக்கிறது. அது மிக முக்கியமான ஒரு சுண்ணத்தாக இருந்தது. அதனை நிறைவேற்றுவது பாவங்கள் மன்னிக்கப்படுகிற சொல்றது. இஸ்லாம் எல்லா உயிர்களையும் மதிக்கின்றது, அவைகளுக்கு நோயை செய்வதை தடுக்கின்றது, ஜீவ காரணத்தை அது ஏவுகிறது. ஒரு மிருகத்திற்கு உணவு கொடுத்தாலே அது சிரமப்படுத்திய மனிதரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய்ப்பேற்ற முடியாத இப்பிராணியின் விடயத்தில் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அதனால் உலகாவை நிறைவேற்றக்கூடிய ஒருவர் உள்ளாவுக்கான பிராணிகள் மீது அது கருணையோடு நடந்து கொள்ள வேண்டும். இவ்வழக்கத்தை இஸ்லாம் கூறும் எவ்வித நெறிமுறைகளை பேணி செய்வது அது கடமையாக இருக்கிறது. அப்பொழுதுதான் உறுதியாவின் சிறப்பு உள்ளே அடைந்து கொள்ள முடியும். அல்லாவுக்கான இதை பற்றி குரானில் மிக தெளிவாக முன்வைத்திருக்கிறார். அதனால உறுதியாவுக்காக பிராணிகளை அறுக்கும் வரை பிராணிகளுக்கான தீர்வு கொடுக்கப்பட வேண்டும். அவர் உறுதியாவுக்கான அந்த பிராணி முன்னிலையில் ஏனைய பிராணிகளை அது அறுப்பதை அழித்துக் கொள்ள வேண்டும். குர்பானை நிறைவேற்றப்படும் இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அறுவை பிராணியின் எலும்பும் இரத்தம் மற்றும் ஏனைய கலில் பொருட்களை அது அனைத்தையும் அதை புதைத்து விட வேண்டும். என சொல்லுங்கள் அறுவைக்காக பயன்படுத்திய இடத்திலும் அதன் கழிவு பொருட்களையும் அதை புதைத்த இடத்திலும் திரும்பி நாட்களை அங்கு வந்து தெரிவித்து சுகாதாரத்திற்கு உத்தரவாதம் அளிக்கும் விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும். நம் நாட்டில் அந்த அறுவைகளை ஒரு சட்டம், அதற்கு ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தை நாட்டு பிரஜைகள் இந்த வகையில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதுக்காக தான் குழுவில் உள்ளவர்களுக்கு ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதென்ன குழுமணம் உள்ளவர்கள் இதை ஒரு கூட்டாக செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறோம். இந்த வழிகாட்டல்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் கூட்டாக இருந்து எல்லாரும் ஒத்துழைப்பு வழங்கி இந்த சுண்ணாவை அழகா செய்து ஆனால் இந்த சுண்ணாவுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இந்த சமாஜ சம்வாத புத்தகங்களை அந்த சந்தேகம் உள்ள மௌத்தர்களை அழைத்து முறையாக அவர்களுக்கு இந்த தெளிவை எங்கெங்கு வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறீர்களோ, ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறீங்களோ, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்களோ, இந்த ஒரு ஒரு புக்கை மட்டும் எடுத்தீங்கன்னா ஒரு 50 ரூபீஸ் பஸ்ட் ஆகும். இந்த 6 எடுத்தீங்கன்னா 200 ரூபீஸ் இருக்கு பஸ்ட் ஆகும். இதனால் சகோதரர்களே பிரேயர் பண்ணுங்க தாராளமாக. இது அந்நியர்களுக்கு போகிறீங்க. நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு பிடிக்கிறேன். இதுக்கு முதலில் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திருக்கிறேன். நாம இந்த ஹலால் ஒரு சில நேரத்தில் மல்வந்த மகனாயத்தை சந்திக்க போறோம். அப்ப அவர் சொல்ல வார்த்தை அதுதான் இந்த புத்தகம் எல்லாம் எழுதுவதற்கு காரணமாக இருக்கு. அவர் சொன்னாரு, நபியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க மாடு அறுக்கக்கூடாது, மாடு அறுக்கிறதாக இருந்தால் ஒரு இரும்பு அது நெருப்புல குதிக்கிற இரும்பாக இருக்கணும், அந்த இரும்புக்கு மேல நின்று கொண்டுதான் அறுக்கணும் என்று நபிக்குமார் சொல்லியிருக்கிறார் சொன்னார். ஒரு பத்து உலமாக அவர் சந்திச்ச நேரத்துல அவர் எங்களுக்கு சொன்னாங்க. அப்படிதான் நான் நினைச்சோம், நாங்க கண்டில் இருந்து கொண்டு இந்த மக்கள் இந்த பௌத்தர்களோடு வாழ்ந்து கொண்டு இவர்களுக்கு இவர பாடலுக்கு பற்றி ஒரு காவலம் கூட தெரியும். எப்படி எங்களை முஸ்லிம்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியில பல சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்றதுக்கு வழி தெரியாம சில நேரங்களை தவிக்கிறது போல அவர்களுக்கு இந்த சிங்கள மொழியில படிக்கிறதுக்கு எதையுமே பல அறிவு வருடமாக நாங்கள் கொடுக்கிறது. அந்த தவறு நாங்கள் செய்திருக்கோம், அதுக்கு பௌவா செய்து அல்லாஹ் இடத்துல மீண்டு இந்த வரக்கூடிய இந்த இந்த சிறப்பாக இந்த ஜுல்ஹிஜ்ஜாவுடைய நோன்பை ஜுல்ஹிஜ்ஜாவுடைய இந்த மாதத்தை சிறப்பாக தவிர்த்து அதுல வரக்கூடிய சுண்ணாக்களை பேரு அதுல உள்ள நோன்பை நாம் நோக்கு அல்லாவுடைய இறங்கக்கூடிய ஒரு நல்லடியாக மாறக்கூடிய அதே நேரத்தில் பெரும்பான்மை சமூகத்துக்கு எங்கள் மீது ஒரு கடமை இருக்கிறது. எங்களோட வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறார், சாதாரண ஒரு மனிதனாக இருக்கிறார். நான் என்னோட அறிமுகமாக ஒரு சகோதரத்தை இந்த புத்தகத்தை கொடுத்தேன், கொடுத்து சொன்னேன் இதை படிங்க என்று சொன்னேன். அவர் படித்தார், படித்ததுக்கு பிறகு அவர் தந்த மனைவிக்கு கொடுத்தார். சிலருடைய மனைவி சிங்கள மொழியில பிஎச்சி செய்த ஒரு பெண்மணி, மொழியை படிச்சுட்டு மிக நல்ல மொழியாக எழுதப்பட்டிருக்கு. அந்த பெண்மணி என்ன செய்தார், அவர் வீட்டுல வேலை செய்யக்கூடிய ரெண்டு சிங்கள மௌத்த பெண்மணிகளுக்கு இந்த புத்தகத்தை கொடுத்தார். அவர் படிச்சுட்டு சரியான ஒரு தெரிவு அவர்களுக்கு இந்த மாநிலத்துல நாங்களே இவ்வளவு கொள்கிறோம், எங்க நாட்டிலே இவ்வளவு இருக்குது, உலக நாடுகளில் இவ்வளவு கொள்ளப்படுகிறது, ஏன் நாங்கள் ஒரு விவசாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் அது விளங்கக்கூடிய விதத்துல அமைந்திருக்கிறது. ஏழாம் சமூகத்தில் தெரியாதே, அதனால இந்த வரக்கூடிய காலங்களை நாங்கள் எங்களுடைய வீணுக்கு தூங்குவாங்க. நான் மூணு விஷயம் எனக்கு முன்வைத்திருக்கிறேன். ஒரு மஸ்ஜித் துவா என்று நடக்கும் பொழுது மஸ்ஜிதுடைய ஒழுக்கங்களை தேடிக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நான் முன்வைக்கிறது சமாஜ சம்பாதம், சோசியல் டயலாக், இவைகளை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சமூகங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை வருவதற்கு சில ரிசூல்களை பெற வேண்டும். அதற்கு நினைச்ச போக்கு ஒவ்வொருவரும் செய்ய முற்படக்கூடாது, அதால பல ஆபத்து ஏற்படும். எங்களை மார்க்கத்தை இன்டர்பிரிட் பண்றதுக்கு ஒவ்வொருவரும் நினைச்ச போக்கு என்று பண்ணினால் புத்திக்கேற்ப மார்க்கத்தை சொல்ல போனால் அது சித்தனாவுக்கு காரணமாக அமையும். அதுல குழப்பங்கள் வரும். மேலான சோழர்கள் உலமாக்களோடு இருந்து துறை சார்ந்தவர்கள் படித்தவர்கள் வியாபாரிகள் ஆலோசனை செய்து அவர்களுடைய அனுபவத்தை இவர்கள் இவர்களுடைய அனுபவத்தை இவர்கள் பகிர்ந்து கொண்டு ஒரு உம்மத்தாக இதில் செயல்பட வேண்டும். மூணாவதாக நான் முன்வைத்தது அச்சுடைய மாதத்தை முன்னோக்கிறோம். இரண்டாம் திகதை அல்லாஹ்வுத்தாலா துறை பார்க்கப்படும். துறை பார்ப்பதற்கு ஒரு அஞ்சு ரிசூல்களை அல்ஹம்துலில்லா இந்த நாட்டு உலமாக்கள் இந்த நாட்டு அமைப்புகள் இந்த நாட்டு தலீக்காக்கள் இந்த நாட்டு ஜமாத்துகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தியிருக்கிறோம். அந்த ஒழுங்கின் படிதான் அந்த துறை பார்க்கப்படும். அரசாங்கம் வரும் அது ஒரு பிரச்சனையாக எடுத்துக் கொள்ள வேண்டாம். அதுக்கு என்ன ஒரு ஒரு டிக்ளரேஷன் துறையுடைய விஷயத்துல தரப்பட்டிருக்கிறதோ அதை எடுத்துக்கொண்டு ஒரு ஒற்றுமையான உண்மத்தாக திரையில் அல்ல மேலான சகோதரர்களே சாத்தியமில்லாத ஒன்றுல ஒரு உண்மையை நினைத்து பார்க்க கூடாது. இன்னைக்கு நாங்க இங்க இருக்கிறோம் என்றால் இன்னும் ஜும்மா பத்தி அமெரிக்கா நினைக்கவே இல்லை. அமெரிக்கா தூங்கி கொண்டிருக்குது. அமெரிக்கா இன்றைக்கு ராவாக்குள்ளதான் ஜும்மா நடக்கும். அவர் சாத்தியமில்லாத ஒன்றை முடிந்து விட்டது. அங்கிட்டு ஆஸ்திரேலியா மத்த பகுதியில பிஜியுடைய பகுதியில ஏதாவது சகோதரர்களே சாத்தியமில்லாத ஒன்றுல ஒற்றுமை எதிர்பார்த்தவன்னா அது நடக்க மாட்டாரு. ஒற்றுமைக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். உங்களுக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கத்தை தந்துருவாரா. என்னை ஒரு சிறந்த முஸ்லிம் உண்பமாக நீ ஆக்கிருவாயாக, நான் ஒரு முன்மாதிரியாக சமூகமாக வாழ நீ உதவி செய்வாயாக, யாரும் மறைமுகமான உதவியை இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கும் உலக நாட்டு முஸ்லிம்களுக்கும் தந்துடுவாயாக, மக்கா மதீனாவை பாதுகாப்பாயாக, இந்த நல்ல அச்சை உலகத்துக்குள்ள ஒரு நிம்மதியான அச்சமாக தருவாயாக, யாரா எந்த விதமான கஷ்டமும் நஷ்டமும் சென்ற வருடத்தில் ஏற்பட்ட ஆபத்துகள் வராமல் பாதுகாப்பாயாக, சென்ற வருடத்தில் மினாவிலும் மக்காவிலும் அந்த சகிதான மக்களுக்கு உயர்ந்த அன்னத்தை நன்றி வாங்குவாயாக, யாரா எனக்கும் அச்சுடைய பாக்கியத்தை நன்றி வாங்குவாயாக, யாரெல்லாம் இந்த நாட்டிலிருந்து போகிறார்களோ அவருடைய அச்சை கபூல் செய்வாராக, இந்த நாட்டுக்கு நிம்மதி அமைதி வருவதற்கு காரணமாக இருப்பாராக, யாரா இவருடைய குர்பானை அலாவது செய்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வாராக, எங்களுடைய மாற்றத்தில் இருக்கும் சந்தேகங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை நீங்களுக்கு ஏற்படுத்தி தருவாராக, அந்நிய சகோதரர்களுக்கு இதை எச்சரிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்துடுவாராக, இந்த மகல்லாவை மக்களையும் இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைவர்களையும் கபூல் செய்வாராக, கவலைகளை போக்கிடுவாராக, பிரச்சனைகளை தீர்த்துவாராக, நிம்மதியான ஒரு சூழலை ஏற்படுத்தி தருவாராக, காஷ்மீரை பாதுகாப்பாராக, சிரியாவை பாதுகாப்பாராக, ஈராக்கை பாதுகாப்பாராக, உலக நாட்டு முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கும் சோக நிலைமையை நீ சீராக்கி தருவாராக.